திருச்சபையார் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். பவுலப்புஸ்தலன் கொரிந்து சபைக்கு எழுதும் போது சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாயிருக்கிறது என்று பவுலப்புஸ்தலன் சொன்னார். எந்த ஒரு திருச்சபையிலையும் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் சிலுவை தந்திருக்கிறாங்க, அதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அதனால தான் ஆண்டவர் சொல்லுவார், தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வராதவன் எனக்கு சீஷனாக இருக்க முடியாது. நான் இங்க உட்கார்ந்துருக்கும் போது யோசிச்சுட்டேன், இன்னைக்கு ஒரு சின்ன துண்டு தந்து உங்கள்கிட்ட, உங்களுக்கு ஆண்டவர் தந்திருக்கிற சிலுவை என்ன? நீங்க இது சொல்றது யாருக்குமே தெரியாது, ரகசியமா தான் இருக்கும்னு சொன்னா கண்டிப்பா ஒரு சிலர் ஆகலாம், எல்லாரும் சொல்ல மாட்டீங்க. சிலருக்கு புருஷன் சிலுவை, சிலருக்கு மனைவி சிலுவை, சிலருக்கு வந்து மாமா சிலுவை, மாமி சிலுவை, அப்பா சிலுவை, அம்மா சிலுவை, பிள்ளைகள் சிலுவை. இப்படி நிச்சயமாக ஒரு சிலராவது இதுல நான் சொன்ன யாரையாவது ஒருத்தங்க எழுதுவோம். எனக்கு ரொம்ப வேடிக்கையா இருந்துச்சு என்ன சொன்னா, அப்படி எழுதும் போது ஆண்டவர் சொல்றாரு தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு. இப்ப மாமா சிலுவைன்னா மாமாவை என்ன செய்யணும்? மாமாவை எடுத்துட்டு யாரை பின்பற்றணும்? கிறிஸ்துவை பின்பற்றணும். அதை கொஞ்சம் யோசிக்கணும், சிரிப்பா இருந்துச்சு எனக்கு. ஏன்னா இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறது மனிதர்களை சிலுவை என்று எண்ணுகிறார். மறுபடியும் நான் சொல்லுகிறேன், பிசாசானவன் உங்களை என்னை வஞ்சிக்கத்தக்கதாகத்தான் மனிதர்களை கொண்டு முன்னால நிறுத்துவான். ஏன்னா மனிதனை நம்ம வருத்துட்டோம்னு வச்சுடுங்களேன், மனிதன் தேவனுடைய சாயல், அவருடைய சொரூபம் அவன். அதனால மனுஷனை நான் வெறுத்துட்டேன்னு வச்சுடுங்களேன், பிசாசு ஜெயித்துறான். அதனாலதான் இன்னைக்கு அநேகருக்கு சிலுவை, தன் குடும்பமே சிலுவை மாதிரி இன்னைக்கு இருக்குது. சிலருக்கு அவங்களுடைய உறவு முறையார்கள், நண்பர்கள், இப்படி பல்வேறு காரியங்களை நம்ம சொல்லிட்டே இருக்கலாம். இவங்கெல்லாம் நம்ம இன்னைக்கு சிலுவை அப்படின்ட்டு சொல்றோம். ஆனா இந்த சிலுவை பற்றி மட்டும் பாத்தீங்கன்னு சொன்னா உண்மை நம்ம தெரிந்து கொள்வோமையானால் நிச்சயமா ஒரு வருஷம் முழுச நம்ம இதை பத்தி ஆராய்ந்தால் கூட நம்ம ஆராய்ந்து கொண்டே இருக்கலாம். அவ்வளவு ஒரு ஆழமான ஒரு சத்தியம் சிலுவை என்பது. அதனால இந்த நாளில் நான் உங்களுக்கு இதன் ஒரு பகுதியை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். அவங்க சொல்றார், குறைந்த சபையை பார்த்து சொல்ற, இப்பா சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவங்களுக்கு அது பைத்தியமாக இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது தேவ பலன் என்று சொல்லுகிறார். அப்படின்னா இன்றைக்கு நம்ம ஆராய போகிற அந்த பகுதி நாம் தேவனுக்குள் ஆரம்பித்திருக்கிற நம்முடைய ரட்சிப்பின் வாழ்க்கையை முடிவு வரை நாம் செல்வதற்கு இந்த உபதேசம் பிரயோஜனமாக இருக்கும் என்று நம்புகின்றேன். இயேசு கிறிஸ்து அழகாக சொல்லுவாங்க, மத்தேயு 10:38 சொல்லுவாங்க, தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல என்று சொல்லுவார். லூக்கா 14:27 சொல்லுவார், தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாயிருக்க மாட்டான் என்று சொல்லுவார். மார்க் 8:34 சொல்லுவாங்க, ஜனங்களை கூப்பிட்டு சொல்வாரு, சீஷர்களை கூப்பிட்டு சொல்வார், சொல்லி என்ன சொல்வார்னா, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டனை பின்பற்ற கடவன் என்று ஆண்டவர் சொல்லுவார். அப்படின்னா கவனிச்சிடுங்க, மனுஷன் எனக்கு ஒரு சிலுவைன்னு வச்சிடுங்களேன், எனக்கு ஒரு மாமா எனக்கு சிலுவைன்னு வச்சிடுங்களேன், மாமா இறந்ததோட என்னுடைய சிலுவை, ஆனா யோசிக்கிறீங்களா, மாமா இறந்த உடனே அடுத்து மாமி சிலுவையா மாறிடுவாங்க சிலருக்கு. மாமா மாமி ரெண்டு பேரும் செத்து போனா அப்புறம் யார் வரும்? புருஷனோ மனைவியோ சிலுவையா மாறிடுவாங்க. வாழ்நாள் முழுசும் ஒரு 1000 சிலுவை சுமப்பீங்க. இது வந்து ஆண்டவர் விரும்புகிற சிலுவை அல்ல. கர்த்தர் உங்களுக்கு ஒரு சிலுவையை தந்திருக்கிறார், அந்த சிலுவையை நீங்கள் முடிவு பரியந்தம் எடுத்துக்கொண்டு ஆண்டவரை பின்பற்ற வேண்டும். அது உங்களுக்கு என்ன சிலுவை என்கிறத நீங்க அறிந்து கொண்டால் மட்டும்தான் அதை நீங்கள் எடுத்துக்கொண்டு போக முடியும். என்ன அருமையாக பவுல் எபேசியர் 6 சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா, நம்முடைய யுத்தம் போராட்டம் நமக்கு இருக்கிற சேலஞ்ச் சவால் யாரோட கிடையாது, மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. அழகாக்க சொல்லுவார். அதனால ஞாபகத்தில் எடுத்துக் கொள்ளுங்கள், சிலுவை என்கிறது நண்பனையோ மனைவியோ புருஷனையோ மாமா மாமியோ பிள்ளைகளையோ இருக்க முடியாது. அப்படி யாராவது நீங்க நினைச்சீங்கன்னு சொன்னா இன்றுடன் அதை விட்டு விடுங்கள். அருமையாய் பிள்ளையை பற்றி ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் உங்களுக்கு அருளும் கீவு, அது இட்ஸ் அ கிஃப்ட் ஃப்ரம் காட். ஒரு போதும் உங்க பிள்ளை உங்களுக்கு சுமையாக ஒரு சிலுவையாக இருக்க முடியாது. அருமையா மனைவி பற்றி ஆண்டவர் சொல்லுவார், என்ன சொல்லுவார், வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம், புத்தியுள்ள மனைவியோ கத்தரருளும் ஈவு. புருஷனை பத்தி ஆண்டவர் சொல்லுவார், ஸ்திரிக்கு தலையாறு புருஷன் என்று சொல்லுவார், கணம். இவ்விதமான நிறைய காரியங்களை நீங்க வேதத்துல பாத்தீங்கன்னு சொன்னா, மனுஷனை மட்டும் நீங்க சிலுவன் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா வேத புஸ்தகத்தின் அநேக காரியங்களுக்கு எதிர்த்து நம்ம நிற்போம். அதுவல்ல, அவர்கள் இறந்ததோடு அந்த சிலுவையும் முடிந்து போகும். இல்ல, நீங்க முடிவு பரியந்தம் சுமக்க வேண்டிய சிலுவை. அப்ப நம்ம என்னன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒன்று ஒரு பகுதியை மட்டும் நான் இன்று உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த சிலுவை இயேசு கிறிஸ்துவோட ஒப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். எல்லாவற்றையுமே கிறிஸ்துவின் வாழ்க்கையோட நம்ம ஒப்பிட்டு பார்த்துதான் நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிற சிலுவை என்ன என்பதை புரிந்து கொள்ள முடியும். சிலுவை என்கிறது வெறுப்புன்னு சொன்னோம், அது யாருமே நம்ம விரும்ப மாட்டோம், விரும்பவே மாட்டோம், யாருமே விரும்ப மாட்டோம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அதை சுமக்க வேண்டும், அதை எடுக்க வேண்டும், அதை எடுத்துக்கொண்டுதான் என்னை பின்பற்றி வர வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுவார். இயேசு கிறிஸ்துவை போல ஒரு நல்ல மனுஷன் இந்த உலகத்துல நீங்களும் நானும் பார்க்க முடியாது, நமக்கு இது தெரியும், நன்றாக தெரியும். ஆனா அதே இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நம்மிடத்துல வந்து நின்று உங்களையும் என்னையும் பார்த்து உங்கள் குறைகளை, உங்கள் பாவங்களை, நீங்கள் தவறுகின்ற தவறுதல்களை, குற்றங்களை சொல்லுவாரையானால் எத்தனை பேர் விரும்புவோம் என்று நினைக்கிறீர்கள்? பரிசேயர் சதுசேயராவது 3.5 ஆண்டு காலம் கர்த்தரை வைத்திருந்தார்கள். ஏன்னா அவங்களுடைய உள்ளத்தில் என்ன இருக்கிறது என்பதை கர்த்தர் அறிந்து இருந்தார். இன்றைக்கு ஆண்டவர் இந்த இடத்தில் வந்து நின்று ஒவ்வொருவரையும் பார்த்து, நீ இவ்வளவு வெறுப்போடு இருக்கிறாய், உன்னிடத்தில் எரிச்சல் இருக்கிறது, உன்னிடத்தில் பொறாமை இருக்கிறது என்று சொன்னால் அடுத்த முறை கிறிஸ்துவின் பிரசங்கத்தை கேட்கவே வரமாட்டோம். நான் உண்மையை சொல்லுகிறேன். ஆனால் பரிசேயர் சதுசேயர் எரிச்சல் அடைந்தார்கள், பொறாமை கொண்டார்கள். ஆனாலும் அவர் என்ன பேசுகிறார் என்பதை அறிந்து கொள்ளத்தக்கதாக அநேக இடங்களில் தங்கள் ஸ்தானாபதிகளையும் அனுப்பினார்கள். ஆனால் அவர் இந்த நாளில் நம்மோடு கூட கிடையாது. வேத புஸ்தகம் என்று சொல்வது ஏதோ ஒரு எழுத்து என்றுதான் எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். வேத புஸ்தகம் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் நமது தவறுகளை சுட்டி காட்டும் பொழுது கிறிஸ்து நம்மோடு வந்து நின்று பேசுவதை போல எடுத்துக்கொள்ள மாட்டோம். ஏதோ ஒரு புஸ்தகம் அது. ஆமா, பொருளாசை, யாரும் பொருளாசை இல்லாம யாராவது இருக்காங்களா? பொய், ஐயையோ, பொய் பேசாம ஒருத்தன் வாழ முடியுமா? திருடு, ஐயா, சேவைக்கு திருடன் அது என்ன பாவமா? ஏமாற்றுதல், அதெல்லாம் வாயில்லாம ஒருவனும் வாழ முடியாது. அன்றும் இதுதான் நடந்தது. கிறிஸ்துவின் போதனையை குறித்து இடரல் அடைந்தார்கள். ஆண்டவர் பொய் சொல்லாதே என்று சொல்லும் போது பொய் சொல்லாமல் ஒரு மனிதன் இருக்க முடியுமா? இடரல், இடரல். அப்பதான் ஆண்டவர் சொன்னார், என்ன சொன்னார்னா, ஒரு தீர்க்க தரிசி மத்தேயு 13:57 சொல்லுவார், என்னன்னு சொன்னா, ஒரு தீர்க்கதரிசி ஒருவன் தன் ஊரிலும் தன் வீட்டிலுமே அன்றி வேறு எங்கும் கனவீனம் அடையான் என்று ஆண்டவர் சொல்லுவார். அது ஏன் நான் உங்களுக்கு அதை சொல்ல விரும்புகிறேன் என்றால், கிறிஸ்துவை இன்று வெறுப்பது கிறிஸ்தவமே. கிறிஸ்துவை இன்று வெறுப்பது, கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன் என்று சொல்லுகிற நாம் தான் அவரை வெறுக்கிறோம். எப்படி வெறுக்கிறோம்? அவருடைய சுவிசேஷத்தை குறித்து வாசித்து இடரல் அடைகிறோம். இப்படி யாரா வாழ முடியும் அப்படின்னு இன்னைக்கு சொல்லுகிறோம். அதுக்குதான் ஆண்டவர் அந்த இடரல் அடைந்தவர்களை குறித்து சொல்லுவார். மத்தேயு 23:37 சொல்லுவார், எருசலேமே, எருசலேமே, தீர்க்க தரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்துக் கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்துக் கொள்ள மனதாக இருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று. இன்னைக்கு சிலுவை என்று சொல்லுகிறது ஒரு வெறுப்பின் சொன்னோம். இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போகிறார், சிலுவை சுமந்து கொண்டு செல்லுகிறார், சிலுவைதான் அவருடைய கடைசி முடிவு என்கிறதை நாம் பார்க்கும் போது சிலுவை யாருமே விரும்ப மாட்டோம். அது ஒரு வெறுப்பின் சின்னம் பார்த்துருங்க. ஆனால் சிலுவைக்கு அவர் போகிற போது இந்த வெறுப்பின் சின்னம் அவருடைய வாழ்க்கையில் எப்படி செயல்பட்டது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பாருங்களேன், மார்க் 12:1-9 வரைக்கும், மார்க் 12:1-9 நீங்க வாசித்தீங்கன்னு சொன்னா, ஆண்டவர் ஒரு ஓமையை சொல்லுகிறார். இதை எப்போது சொல்லுகிறார் பாருங்கள், அற்புதங்கள் செய்தார், அதிசயங்கள் செய்தார், வியாதிகளை குணமாக்கினார், பிசாசுகளை துரத்தினார், இதெல்லாம் செய்து நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்து காணப்பட்ட இயேசு கிறிஸ்து, அவர் மூலமாக இவர்களை கண்கூடாக பார்க்கிறார்கள், அற்புதங்களை பார்க்கிறார்கள், நோய்கள் சுகமாக்கிறதை பார்க்கிறார்கள், பிசாசு ஓடி போகிறதை பார்க்கிறார்கள். இவ்வளவு அற்புதங்களை பார்த்த ஜனங்களை பார்த்து ஆண்டவர் ஒரு உண்மையை சொன்னார். என்ன உண்மையை சொன்னார்? திராட்சை தோட்டத்தின் உண்மை. ஒரு எஜமான் ஒரு திராட்சை தோட்டத்தை நிரப்புகின்றான், அதை குத்தகைக்கு விட்டுவிட்டு போகின்றான். திருப்பி வருவதற்கு காலமாகிற போது, அவன் கனிக்கு காலமாகிற போது என்ன செய்கிறான்? ஜனங்களை அனுப்புகிறான். எதற்காக? கனியை பெற்றுக் கொண்டு வருவதற்கு அனுப்புகின்றான். அவங்க என்ன செய்தாங்கன்னா, சிலரை வந்து கொன்றாங்க, சிலரை வந்து புறம்பு தள்ளினாங்க, சிலரை அடிச்சாங்க, சிலரை குற்றுயிராக்குனாங்க, துரத்திட்டாங்க. திரும்ப அந்த எஜமான் எண்ணுகிறான், என் சுதந்திரவாளி, என் மகனை அனுப்புகிறான். ஏன்னா அவன் என்னுடைய சுதந்திரவாளி, அவனுக்காகலும் அவர்கள் கீழ்ப்படிவார்கள். அப்ப வந்து ஆண்டவர் தன்னுடைய ஒரே பேரான குமாரை அனுப்புகிறார். தூரத்துல பார்த்த உடனே என்ன சொன்னாங்கன்னா, ஏதோ வாரான், சுதந்திர வாழி வாரான், இவனை கொன்று விட்டோமே, ஆனால் திராட்சை தோட்டம் நமக்கு உரியதாக்கி விடும் என்று எண்ணுகிறார். சுந்தராளி வந்தா சுந்தரவாளியை கொன்று போட்டான் அப்படி சொல்லிவிட்டான். அந்த ஒரு 10வது வசனத்துல சொல்லுவார், 12 மார்க் 12:10-11 சொல்லுவார். என்ன சொல்லுவார் என்றால், வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லை மூளைக்கு தலைக்கல்லாயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது. அப்ப கவனிச்சிடுங்க, இவ்வளவு நன்மைகள் செய்த கிறிஸ்து, அவரை வெறுத்தார்களே, ஆனால் நீங்களும் நானும் அதை குறித்து சோர்படையக்கூடாது. காரணம் என்னவென்றால், அவரை வெறுக்க வேண்டும் என்பது யாருடைய சித்தம்? அது தேவனுடைய சித்தம். அது யாராலே ஆயிற்று? கர்த்தராலே ஆயிற்று. இன்னைக்கு கிறிஸ்தவளுடைய பிரச்சனை, நம்முடைய பிரச்சனை என்னவென்றால், சந்தோஷம். ஓ, அப்படின்னா யார் தான் நம்மோட இருக்கிறார்? தேவன் தான் இருக்கிறார். துக்கம் அப்படி என்று ஒன்று வந்துவிட்டால் நாம் நினைப்பது என்ன? தேவன் நம்மை விட்டு தூரமாய் போய்விட்டார். அதைத்தான் இன்றைக்கு நாம் மாற்றி சிந்திக்க வேண்டிய ஒரு காலத்தில் வந்திருக்கிறோம். இல்லை, அருமையாய் தாவீது சொல்லுவார் இல்லையா, மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நான் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். காரணம் என்ன? தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். அதையாம் விசுவாசம். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொல்லுவாங்க இல்லையா, எங்கள் கர்த்தர் இந்த நெருப்புக்கு எங்களை விடுவிக்க வல்லவர், ஆனால் அவர் விடுவித்தாலும் விடுவியாமற் போனாலும் நாங்கள் இந்த பொற்சிலையை வணங்க போவதில்லை. ஐயா, அதுதான் விசுவாசம். அப்ப கவனிங்களே, இன்னைக்கு நம்மை வெறுக்கிறார்கள், அல்லது கிறிஸ்துவை வெறுக்கிறார்கள். எதற்காக வெறுத்தார்கள்? நன்மை செய்தபடியால் வெறுத்தார்கள், அவர் நன்மையை சொன்னபடியால் வெறுத்தார்கள், உண்மையை கூறினபடியால் வெறுத்தார்கள். அதை குறித்து வேதவசனம் என்ன சொல்லுகிறது? அது கர்த்தராலே ஆயிற்று. கவனிச்சிட்டீங்களே, எல்லாம் யாருடைய சித்தத்தின்படி தான் நடக்கிறது? தேவனுடைய சித்தத்தின்படி தான் நடக்கிறது. தேவனுடைய சித்தத்துக்கு புறம்பே போக ஆண்டவர் விடமாட்டார். என்ன அழகாக சொல்லுகிறார், அது கர்த்தராலே ஆயிற்று. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை வெறுக்கிறது. இன்றைக்கு நீங்க நன்மை செய்து பாட அனுபவிப்பது தேவனுடைய சித்தம், ஆனால் எத்தனை பேர் நாம் அதை விரும்புவோம்? அப்ப கவனிங்களே, நான் நன்மை செய்கிறேன், என்ன ஒருத்தங்க வெறுக்கிறாங்க, நன்மையை பெற்றுக்கொண்டு வெறுக்கிறார்களே, ஆனால் அது என் வாழ்வில் தேவன் தந்த ஒரு சிலுவை. அது நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, தலையெழுத்துன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அது அவனுடைய தலையெழுத்து. அவன் நல்லதான் செய்வான், எல்லாரும் அவனே என்ன செய்வாங்க, வெறுப்பாங்க. அது அவனுக்கு கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லுவாங்க. ஆனா அதுல எத்தனை உண்மை இருக்குன்னு பாருங்களேன். வெறுக்கிறது. எப்ப வெறுக்கிறதுன்னா, யாரையா நான் திட்டிட்டு அவங்க என்ன வெறுக்கிறது இல்ல, நான் நன்மை செய்யும் பொழுது நன்மையை பெற்றுக் கொண்டவர்கள் எங்களை என்னை வெறுப்பார்களே, ஆனால் அது கர்த்தராலே ஆனது, அது தேவன் எனக்கு தந்த சிலுவை, சந்தோஷத்தோட சுமத்து கொண்டு போக தேவன் விரும்புகிறார். சரி, கவனிப்போமே. அடுத்து இந்த ஒன்றை தான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், கவனிங்க. அப்போஸ்தலர் 10:38 பவுல் இது அப்போஸ்தலர் 10:38 பேதுரு சொல்லும் போது சொல்லுவார் என்னவென்றால், நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினால் வல்லமையினால் அவன் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசன் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். பாருங்களேன், இயேசு கிறிஸ்து எப்படி வாழ்ந்தார் பாருங்க. நன்மை செய்த, பிசாசின் பிடியில் இருக்கிறவங்களுக்கு விடுதலை கொடுத்த, வியாதியில் இருக்கிறவர்களுக்கு சுகம் கொடுத்த, நன்மை செய்த, நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார். அடுத்து கவனிங்க, மத்தேயு 8:28-32 வரைக்கும் வாசிக்கும் போது, இந்த கல்லறை தோட்டத்தில் இருந்த வாலிபனுக்கு, மார்க்குல பாத்தீங்கன்னா, மார்க் 5 பாத்தீங்கன்னா ஒரு வாலிபன் இருக்கும், ஆனா மத்தியில பாத்தீங்கன்னு சொன்னா 8 ரெண்டு பேரன் இருக்கும், இருவர் ரெண்டு இருக்கும் பாத்தீங்க. அப்ப கவனிங்க, இவங்க இருப்பது கல்லறை தோட்டத்துல, குடும்பத்தால அவங்களை என்ன செய்ய முடியல, அடக்கி வைக்க முடியவில்லை, தங்களை கீறிட்டு இருக்கிறாங்க, எல்லாரும் அவங்களை கட்டி பயப்படுறாங்க. இயேசு கிறிஸ்து அதை பார்க்கிறார், பார்த்துட்டு என்ன செய்யறாருன்னா அந்த கல்லறைக்கே போறார். அவர் நல்லா கவனிச்சிடுங்க, புறஜாதியாருடைய தேசத்துல போறார், அவர் போகிறார் அந்த புறஜாதியாருடைய தேசத்துல ஒரு கல்லறைக்கு போகிறார். அவருக்கு நன்றாக தெரியும், அவர் கல்லறைக்கு போனால் தீட்டுள்ளவர், அவர் உடனே ஆண்டவரை மகிமைப்படுத்த முடியாது, ஆலயத்துக்கு போக முடியாது, கல்லறைக்கு போறார். போகும்போது அவங்க வந்து கல்லறைக்கு அடிக்கிறாங்க, ஆனாலும் ஆண்டவர் அவர்களிடத்துல போய் என்ன செய்தார் என்றால், அவர்களை ஆட்டி படைத்து வைத்துக் கொண்டிருந்த பிசாசை அதட்டி, இந்த மார்க் 5 பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும், என்னன்னு சொன்னா, இதற்கு முந்தி ஒரு முறை ஆண்டவர் சொல்லி இருந்தார், இந்த பிசாசிடத்துல சொல்லி இருந்தார், இனி இவனிடத்துல நீ வராதே, இவனை விட்டு என்ன செய், புறப்பட்டு போ என்று சொல்லி இருந்த. ஆனா திருப்பி வந்தது அந்த பிசாசு. காரணம் என்னவென்றால், அந்த வாலிபன் தன்னுடைய இடத்தை வெற்றிடமாக்கி வைத்திருந்தான். எனவே போன பிசாசு அநேக நாட்கள் கழிந்து பார்த்த போது இவனுக்குள் வெற்றிடம் இருந்ததை ஒழிய அன்பு இல்லை, தேவன் இல்லை, கர்த்தருடைய கிருபை இல்லை, எதுவுமே இல்லை. அதனால் தனக்கும் அதிகமான 7 அதிகமான பிசாசுகளை கொண்டு புக்குடிப்பு வந்துட்டு. லேகியன் கூட பாருங்களேன், லேகியன் என்கிற பிசாசு, அதுக்கு கூட பாருங்களேன், மானம் ரோஷம் எல்லாம் கொஞ்சம் இருக்குது, சும்மா வராது, அது தூரத்திலிருந்து பார்க்குது, இயேசு கிறிஸ்து இருந்தாருன்னா என்ன செய்யாது, வராது, அவருடைய கிருபை இருக்குமானா வராது, அன்பு இருக்குமானா வராது. அதனால ஆண்டவரை குறைச்சொல்லாதுங்க, ஆண்டவருடைய அன்பு என்னிடத்துல இருக்குமானால் நான் அன்பின் கிரியையை செய்வேன். அப்படியானால் நான் கிரியை செய்கிறவனாக இருந்தால் பிசாசு வராது. அதுக்கும் கொஞ்சம் சூடு இருக்குது, ஓ இவன் கிறிஸ்துவுக்கு உடையவனா, வேண்டாம் பா, நம்ம அங்க போக வேண்டாம்ட்டு அவனும் விலகிடுறான் பாருங்க. ஆனா ஒண்ணுமே இல்ல, வெண்டியா இருக்குது, கிறிஸ்துவன் அன்பு இல்ல, கிரியை இல்ல, எதுவுமே இல்லாமல் இருக்கும் போது அவன் என்ன செய்யறான் பாருங்க, 7 அதிகமான பிசாசுகளை கொண்டு வந்து குடிபுகுந்துறான். அந்த விதமான ஒரு நிலைமையில தான் இவன் கொண்டு போகப்பட்டான். இந்த வாலிபர்கள் இருக்கிறாங்க. இயேசுவாமி வந்தாரு, வந்து என்ன செய்தாருன்னா, அவனை பார்த்து ஆண்டவரை பார்த்தோன்னு இவங்க கதறாங்க. கதறி என்ன சொல்றாங்கன்னா, ஆண்டவரே உங்களுக்கு எனக்கும் என்ன, எங்களை விட்டு என்ன செய்யுங்க, அகன்று போங்கள், அகன்று போங்க. இந்த வார்த்தைகளை ரொம்ப சிந்திக்க வேண்டும். நன்மை செய்ய வருகிறவரை துரத்துனது, கவனிங்க, நன்மை செய்ய வர்ற ஏசுவாமி வர வர துரத்துனது இந்த வாலிபனோ அந்த வாலிபர்களோ, அவங்க துரத்தினார்களா இல்லை அவர்களில் வாசம் செய்து பிசாசு துரத்தினானா, பிசாசு தான் துரத்தனா, அவன் துரத்தல. இன்றைக்கு நான் நன்மை செய்ய வேண்டும் என்று விரும்புகின்றேன், ஆனால் என்னை வெறுக்கின்றது என்கிற அந்த அனுபவம் என்று வரும்போது அது அந்த மனிதன் செய்வது அல்ல. ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், அவனில் வாசமாயிருக்கிற ஆவிதான் அதை செய்கிறது. எனவே தான் மனிதனை ஒருபோது நம்ம வெறுக்கக்கூடாது. ஆண்டவர் அழகாக பார்க்கிறார். என்ன சொல்றாருன்னு சொன்னா, எப்ப உன்ட்டு போன சொல்லிருந்தேன் இல்லையா, திருப்பி நீ அங்க வந்தேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் கேட்டு விட்டு சொல்லும் போது அந்த பிசுவாசிகள் கெஞ்சது, ஐயா எங்களை பாதாளத்தில் விட்டுறாதுங்க, இதோ இந்த பன்றிகளுக்குள்ள விடுங்க, பன்றிகள்ல விடுங்க. அப்போ ஆண்டவர் சொல்ற, சரி ஓ நீ பன்றிகளுக்குள்ள போன்னு சொன்னோன்னதான் அந்த பன்றிகள் எல்லாம் இந்த ஆவியை பிடித்து கொண்டு கதறி அடித்துக் கொண்டு கடலிலே போய் விழுந்து செத்து மாண்டது. இதை மேய்த்துக் கொண்டிருந்தவர்களுக்கு இழப்பு, நன்றா கவனித்துக் கொள்ளுங்கள், அவர்களுக்கு அதுக்கு நஷ்டம். ஆனால் அவர்களுக்கும் இதற்கும் சம்பந்தமே கிடையாது, நஷ்டப்பட்டார்கள். அப்போதுதான் அவர்கள் என்ன செய்யறாங்க, ஓடி போய் சம்பவித்தவைகளை குறித்து கிராமத்தில் சொன்னார்கள். கிராமத்தர் வந்து பார்க்கிறாங்க, இந்த பிசாசு பிடித்திருந்த மனிதர்கள் உட்கார்ந்து புத்தி செலுத்தியிருக்கிறார்கள். நான் உங்கள்கிட்ட ஒரு சின்ன ஒரு கேள்வி கேட்கிறேன், என்னன்னா, ஒரு சகோதரன் விடுதலை ஆகிறது பெருதா இல்ல உங்கள்கிட்ட இருக்கிற 2000 பன்றி பெருசா? நம்ம எல்லாரும் கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவை உடையவர்கள். என் வீட்டில் இருக்கிற பண்ணையில இருந்து 2000 பன்றி சாவது உங்களுக்கு அது பெருசா இல்ல, பன்றி செத்தாலும் பரவாயில்லை, என் கிராமத்தில் ஒரு பையன் பேய் பிசாசு பிடித்துக் கொண்டு அலைக்கழித்துக் கொண்டிருக்கிறான், அவன் விடுதலையாக்கிறான், அது பெருசா? ஆண்டவருக்கு நன்றி. அம்மா சொன்னது எல்லாரும் சொன்னது போல இருந்துச்சு. இங்க இருக்கிற அத்தனை பேருமே அப்படித்தான் நினைச்சிட்டு இருக்கோம். அதனாலதான் நமக்கு பணத்தின் பேர்ல என்ன கிடையாது, ஆசை கிடையவே கிடையாது. பணம் எவ்வளவுதான் அழிந்து போனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு எனக்கு தெரியாத ஒரு பிசாசு பிடித்த வாலிபன் என்ன ஆனால் போதும், உங்க வாய் தான் உங்களை நியாயம் தீர்க்கும். ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க, இந்த அந்த விதமான ஒரு அன்புல நம்ம இருக்கிறோமா, யோசிங்களா? இன்னைக்கு அழகா சுவிசேஷம் சொல்லுவாங்க நமக்கு, என்னன்னா, நீ எதை போட்டாலும் கடல்ல கொண்டு போட்டாலும் எப்படிதான் போடணும், அளந்து போடு. அப்படின்னா என்ன செய்ய, உனக்கு 4 தலைமுறைக்கு சேர்த்து வச்ச பிறகு என்ன செய்ய, வாலிபனை சுகப்படுத்துவதற்காக நீ பயன்படுத்து. இதுதான் அந்த கிராமத்தாருக்கும் காணப்பட்டது. காரணம் என்ன, வந்தாங்க, நஷ்டத்தை அடைந்ததை கண்டாங்க, வாலிபன் சுகமானது அவர்களுக்கு பெரிதல்ல, பன்றிகள் செத்து போனது பெரிதாக இருந்தது. அவர்கள் எண்ணினார்கள், இவன் நம்மோடு கூட இருந்தால் வியாதிகள் சுகமாக்கும், சொத்துக்கள் அழிந்து போகும், இவன் நம்மோடு கூட இருந்தால் இதோ அந்த பிசாசின் பிடியில் இருக்கிறவர்கள் விடுதலையாவார்கள், நம்முடைய மந்தைகள் அழிந்து போகும். வேண்டாயா, எங்களுக்கு சொத்துதான் பெருசு ஐயா, எங்களுக்கு சுதந்திரம் தான் பெருசு, எங்களுக்கு இருக்கிற பொக்கிஷம் தான் பெருசு. அதைத்தான் இன்றைக்கு அநேகர் உங்களுக்கு இன்றைக்கு சுவிசேஷமும் சொல்லுவார்கள், இயேசுவை நம்பு, உன்னுடைய பேங்க் அக்கவுண்ட் பெருசாகும். அவங்கள தேவனுடைய புத்திரர்னு சொல்றோமே நம்ம. ஆனா இந்த கிராமத்தார பாருங்க, இந்த வியாதியாசம் இந்த குண்ட பிசாசு பிடிச்சவன் சுகானா, அப்ப அவன் சொல்லுவான், ஐயா உங்களோட நான் இருக்கிறேன் ஐயான்னு கேட்பான். நான் ஆனாலும் அப்படித்தான் கேட்டிருப்பேன். காரணம் என்னன்னு சொன்ன, இந்த கிராமத்தாருக்கு என்னை விடவும், 2000 பன்றி தான் விசேஷமாக இருந்தது ஆண்டவர, வேண்டாம் ஐயா நான் உங்க கூட இருக்கிறேன், இந்த 2000 பன்றியை கூட அழித்து என்னை நீங்க மீட்டுக் கொண்டீங்களே, நான் உமக்கு நன்றியுடையவனாக இருக்கிறேன், நான் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, பன்றிகள் தான் முக்கியம் என்று சொன்னார்களே, இந்த கிராமத்துக்கு நான் போக விரும்பவில்லை, என்னுடைய அப்பா அம்மாவிடத்திலே நான் போக விரும்பவில்லை என்று சொன்ன போது ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லுகின்றார், இல்லப்பா நீ போய் கர்த்தர் உனக்கு இறங்கி செய்த எல்லாவற்றையும் இந்த தேசத்துல போய் சொல்ல, ஐயா 10 பட்டணங்களுக்கு சுவிசேஷம் சொன்னார்களே. அவங்களுக்கு தேவையில்லாம தான் இருந்தாங்க, ஆனா சாட்சி பகிர்ந்த போது சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டார்கள் அந்த கிராமத்தை. இன்று நான் ஆண்டவருடைய நாமத்தில் சொல்லுகிறேன், உங்களுக்கும் எனக்கும் பிறர் விடுதலை பெறுவதுதான் முக்கியம், ஆனால் ஜனங்களுக்கோ சொத்தும் சுதந்திரமும் தான் முக்கியம். எனவே நீங்க சுவிசேஷம் சொல்லும் போது, இதோ வியாதி போகாவிட்டாலும் பரவாயில்லை, உனக்கு சொத்து இருக்கும் என்று சொன்னால் நீங்க ரொம்ப சந்தோஷப்படுவீங்கன்னு சொன்னா, வியாதி சுகமாகும் ஐயா, உங்களுக்குரியது. யாருடைய வியாதி சுகமாகும்? உங்க பிள்ளையுடைய வியாதி அல்ல, புரியுது இல்லையா? உங்க கிராமத்துல ஒருவனுடைய வியாதி சுகமாகும், நீங்கள் உங்களுக்குரியவர்களை இழப்பீர்களா? அறிவில்லை. இந்த சுவிசேஷத்தை விரும்புவோமா? ஐயா, எவனோ ஒருத்தனுடைய பிள்ளைக்கு சுகம் இல்லாமல் இருக்கும் போது என் மந்தையின் ஆடுகள் பாதுகாக்கப்படாமல் போனால் அந்த தேவன் எதற்கு என்று கேட்கிற அநேகருக்கு இந்த நாட்களிலே ஆண்டுடைய நாமத்திலே சொல்லுகிறேன், சுவிசேஷம் இன்றைக்கு ஏற்றுக்கொள்ளப்படவில்லை, ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. ஆண்டவர் அழகாக சொல்வார், ஒருவன் தன் உலகத்தை எல்லாத்தையும் சுதந்திரித்துக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? இன்னைக்கு அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் ஒரு வாலிபனை மத்தியில பாத்தீங்கன்னா ரெண்டு பேருக்கு சுகம் கொடுத்தார். ஆனால் இந்த கிராமத்தார் சொன்னாங்க, ஐயா நீங்க எங்களுடைய எல்லைகளை விட்டு என்ன செய்துருங்க, போய்விடுங்கள். ஆண்டவருள்ள இன்னைக்கு நாம அந்த இடத்துல இருந்திருப்போம், நம்ம யோசிப்போம். நன்றி இல்லாத ஜனங்களையா, இந்த சுவிசேஷத்தை சொல்லணும்னு சொல்லிட்டு இருந்த சமயத்துல இந்த சுவிசேஷத்துக்கு அவங்க இடர்லாம் இருக்கிறாங்களே, நன்றியே கிடையாதுன்றதான் நம்ம இன்னைக்கு சொல்லுவோம். பார்த்துங்க, அடுத்து கவனிங்க, ஆண்டவருடைய வாழ்க்கையில மார்க் 3 அதிகாரம் 1-7 வரைக்கும் வாசித்தீங்கன்னு சொன்னா அதுல சொல்லப்பட்டிருக்கிறது என்னன்னா, ஆண்டவர் ஒரு நாள்ல ஜபாலயத்துக்கு போனாங்க, ஒரு ஓய்வு நாளுக்கு போனாங்க. அங்க சூமன கையுடைய ஒரு மனுஷன் இருக்கிறான். ஓய்வு நாளில் கர்த்தர் அவனை சுகமாக்கினால் அவர் பேரில் என்ன செய்வாங்க, குற்றம் சாட்டலாம் என்று அவர் மேல் நோக்கமா இருந்தார்கள். அப்படின்னா இயேசு கிறிஸ்து சுகம் கொடுப்பது இவர்களுக்கு தெரியும். யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லை, எல்லாரும் என்னை வெறுத்தாலும் பரவாயில்லை, சூம்பின கையுடைய ஒரு உறுப்பையுடைய ஒரு மனிதனுக்கு சுகம் கொடுப்பதுதான் அவருக்கு நோக்கமாக இருந்தது என்பது ஜனங்களுக்கு தெரியும். ஆண்டவர் அறிந்து கொண்டார். அவங்க மனசுல எண்ணிட்டு இருக்காங்க, ஓய்வு நாள் அவர் சுகம் கொடுத்தாருன்னா நியாயப்பிரமாணத்துக்கு விரோதின்னு சொல்லான்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அப்பதான் ஆண்டவர் இந்த சூமன கையுடைய மனுஷனை பிடிச்சி நடுவுல நிறுத்திட்டு மற்றவங்களை பார்த்து கேட்டார். என்ன கேட்டாருன்னா, எப்பா ஓய்வு நாள்ல நன்மை செய்யணுமா தீமை செய்யணுமா, ஜீவனை காக்க வேண்டுமா ஜீவனை அழிக்க வேண்டுமா, எது நியாயம் என்று கேட்டாங்க. இன்னைக்கும் கிறிஸ்தவங்க மௌனமாக இருப்போம். இந்த மௌனமாக இருப்பது எவ்வளவு பெரிய தவறு என்பதை நினைத்துக் கொள்ளுங்கள். அன்றும் பரிசேயர் சதுசேயர் மௌனமாக இருந்தார்கள். மௌனமாக இருந்தால் தமிழில் ஒரு பழமொழி உண்டு, மௌனம் சம்மதத்துக்கு அடையாளம் என்று சொல்வார்கள். இப்ப கவனிங்களேன், இயேசு கிறிஸ்து அவங்களுடைய உள்ளத்தை அறிகிறார். உள்ளம் எப்படி என்றால், இவர் ஓய்வு நாளில் சுகப்படுத்துவாரையானால் இவர் நியாயப்பிரமாணத்துக்கு விரோதி. இதுதான் உள்ளம். இயேசு கிறிஸ்து அவனை பிடிச்சி நடுவில் நிப்பாட்டிட்டு கேட்கிறார், எப்பா இவனை சுகப்படுத்துவது நல்லதா, இவன் இப்படியே போறது நல்லதா, ஜீவனை காப்பதா அழிப்பதா, எது நியாயம் என்று கேட்டார். மௌனமாக இருக்கிறாங்கன்னா எதுக்கு சம்மதம் தெரிவிக்கிறார்கள்? இயேசு கிறிஸ்து சொன்னதுக்கா சம்மதம் தெரிவித்தார்கள்? அவருடைய மனசுல நினைச்சு நாங்க ஒன்னு பார்க்க போறோம், நீ என்ன செய்ய போற பார்க்கலாம், அதுக்கு தான் சம்மதம் தெரிவித்தார்கள். இயேசு கிறிஸ்துவுக்கு அல்ல. இயேசு கிறிஸ்துவுக்குன்னா, ஐயா ஒரு சூம்பன கையுடைய உறுப்பினுடைய மனுஷன் இத்தனை நாள் ஆலயத்துக்கு வந்தானே ஐயா, இத்தனை நாள் அவனுக்கு சுகம் கிடைக்கவில்லையே, இயேசு வந்த உடனேயே சுகம் கொடுப்பார் என்கிறதை அறிந்தே வெறுத்தார்களே, வெறுத்தார்களே. அவர்களுக்கு சட்டம் தானே முக்கியம், நியாயப்பிரமாணம் தானே முக்கியம், ஒரு மனிதனுடைய விடுதலை முக்கியம் இல்லையே. இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் 2000 பன்றிகள் தானே முக்கியம், ஒரு வாலிபன் முக்கியம் இல்லையே. அப்படி செய்தால் ஜனங்களும் பார்த்து உனக்கு பிழைக்க தெரியாது என்று தானே சொல்லுகிறார்கள். ஐயா 2000 பன்றி என்றால் உன் வாழ்க்கை முழுவதற்கும் அது போதுமே என்று சொல்லுகிறார்களே. ஆனால் ஒரு மனிதனுடைய விடுதலையோ நமக்கு இன்றைக்கு மிகவும் கேவலமாக தோன்றுகிறது. கர்த்தர் சொல்லுகிறார், ஐயா நியாயப்பிரமாணம் முக்கியமா, இந்த மனிதனுடைய சுகம் முக்கியமா, எழுத்து கொல்லும் ஆவி உயிர்ப்பிக்கும். எதையா முக்கியம்னு கேட்டாரு. மௌனமாக்கு இருந்தாங்க. ஆண்டவர் சொல்றாரு, நிறைய பேர் இங்க இருக்கிறவங்க இல்ல, உங்களை நான் சொல்லல, மௌனமாக்கு இருப்பது இருதய கடினம்னு சொன்னா ஒத்துக்கிடுவீங்களா? இந்த இடத்துல நம்ம யாராவது நான் கேட்கிறேன்னு வச்சுட்டுங்களேன், ஆண்டவர் கேட்கிறார் உங்கள்கிட்ட, நீங்க மௌனமாக இருந்தால் அது உங்களுடைய இருதய கடினத்தின் நிமித்தம் என்று ஏற்றுக்கொள்ளுவீர்களா? ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், மௌனமாக இருந்தவர்களை பார்த்து அவர்களுடைய இருதய கடினத்தின் நிமித்தம் அவர் விசாரப்பட்டார். நிறைய பேர் நினைக்கிறோம் நியாயம் அது அநியாயம் அது என்று கேட்கும் போது, மௌனமாக இருந்தால் நீங்களும் நானும் மற்றவர்களுக்கு முன்பதாக பெர்ஃபெக்ட் என்று எண்ணிக் கொள்கிறோம். இல்லை, இருதய கடினம். எனக்கு தெரியும் அது நியாயம், நான் சொல்ல மாட்டேன், சொன்ன வெறுக்கிறாங்க ஐயா, வேண்டாம். ஆண்டவர் சொல்றாரு அதுக்கு இருதய கடினம். ஜனங்கள் உங்களை பார்த்து சொல்லுவாங்க, ஸ்மார்ட், சோ ஸ்மார்ட். நான் வாயை கொடுத்து என்ன செய்தேன், திட்டு வாங்கினேன். நீ என்ன செய்த, பேசாம இருந்து எல்லாரும் உன்னை பார்த்து என்ன சொன்னாங்க, ஞானி என்று சொன்னார்கள். ஆண்டவர் உங்களையும் பார்த்து என்ன சொல்லுவார்னா, இருதய கடினம் என்று சொல்லுவார். சார், இருதய கடினத்தும் கோபப்பட்டு விசனம் அடைந்து கோபப்பட்டு சுற்றிலும் இருந்த எல்லாரையும் பார்த்துட்டு அந்த மனுஷனை பார்த்து சொன்னார், உன் கையை நீட்டு பாடினாரு, உன் கையை நீட்டு. அவன் நீட்டு நான் உன்னுடைய கை மறு கையை போல மாறினது. தங்களுடைய ஆலயத்துல இத்தனை நாளும் அவன் ஆராதித்துக் கொண்டிருந்தான், சூம்பன கையை உடையவனாக இருந்தான். இன்று அந்த மகன் விடுதலையானான். சந்தோஷப்பட வேண்டுமா? நாம் சந்தோஷப்படுவோமா? ஒருவேளை அவன் வீட்டு பிள்ளை நான் சந்தோஷப்பட்டிருப்பான், இது அவன் வீடு பிள்ளையாக இருக்க முடியாது. ஆண்டவர் அவனை சுகப்படுத்தின உடனே ஜனங்கள், மூப்பர், வேதபாரகர், பரிசேயர் செய்தது என்னவென்றால், ஏரோதியர், ஏரோதியர் என்று சொல்லுவது தேவனுடைய ராஜ்யத்துக்கு புறம்பானவங்க, வாக்குத்தத்தத்தின் சந்ததி கிடையாது, ஆபிரகாமன் புத்திரர் கிடையாது, புறஜாதி, அவர்களோட போய் ஐக்கியம் கொண்டு கிறிஸ்துவை கொலை செய்ய வேண்டும் என்று அவர்கள் முடிவெடுத்து விட்டார்கள். உங்கள்ட்ட ஒன்று கேட்குறேன், நீங்கள் இது கவனமாக அறிந்து பதில் சொல்லணும் பாருங்க. என்னன்னா, இயேசு கிறிஸ்துவை போல வல்லம் உள்ளவங்க யாருமே கிடையாது. இந்த நேரத்தில் கூட அவர் வந்து காற்றையும் கடலையும் அதட்டுனவர், அவர் அமர செய்தவர். இந்த ஜபாலயத்தில் எத்தனை பேர் இருந்திருப்பாங்கன்னு தெரியாது, ஒரு உள்ள 1000 பேர் இருந்திருப்பாங்கன்னு வைங்களேன். இந்த 1000 பேரையும் கொல்றதுக்கு அவரால் முடியும், பேசாம பண்ண முடியும், கை கால் அசைய பண்ணாம முடியும், முடியுமோ முடியாதா? முடியும். நிறைய நேரங்களில் நீங்களும் நானும் புத்தியாக செயல்பட வேண்டும். நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன், இயேசு கிறிஸ்து வல்லம் இருந்துச்சு அடிக்கிறதுக்கு இல்லையா, எதிர்க்கிறதுக்கு, அழிப்பதற்கு. எதிர்த்தாரா, அழித்தாரா, சண்டை போட்டாரா, என்ன செய்தார் தெரியுமா? அவ்விடத்தை விட்டு மறைந்து போனார். எப்போது ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க, பிரசங்கி 7:17 என்று நினைக்கிறேன், பிரசங்கி 7:17 என்று நினைக்கிறேன். இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கோம், நீங்க அதிக ஞானியாக இருக்கக்கூடாது, உங்களுடைய நாட்களுக்கு முன்னால நீங்க என்ன செய்யக்கூடாது, சாக கூடாது. அதுகளாக சொல்லணும், நீ அதிக ஞானி உடையவனாக மாறுறத உன்னை நீ ஏன், உன்னுடைய நாட்களுக்கு முன்னாக நீ என்ன செய்யணும், வாசிங்க, யாராவது அந்த பகுதி வாசிங்க, பிரசங்கி பிரசங்கி சொல்லுவார், நீ ஏன் சாக வேண்டும் என்று. இதே பிரசங்கி இந்த ஞானி சொல்லும்போது சொல்ற, துஷ்டனை கண்டிங்கன்னு சொன்னா எவ்வளவு தூரத்துக்கு என்ன செய்திருங்க, விலகி போயிருங்க அப்படி என்று சொல்லுவார். இயேசு கிறிஸ்துவுக்கு இவ்வளவு பலன் இருந்துச்சு பாருங்க, ஆனாலும் காலத்துக்கு முன்னாக தேவன் ஒப்பு கொடுக்கின்ற நாள் வரைக்கும் முன்பதாக அவர் மறிப்பது தேவனுக்கு கூட சுத்தம் இல்லை. என்ன செய்தாராம், அந்த இடத்தை விட்டு. அருமையான தேவ பிள்ளைகளே, ஒரு துஷ்டத்தனம் உங்களுக்கு முன்பதாக தென்படுமையானால் அந்த இடத்தை விட்டு போயிருங்க, எதுக்காதுங்க, அதுல பிரயோஜனமே இல்லை. பிரசங்கி சொன்னதான், ஞானி சொன்னதான், உங்க காலத்துக்கு முன்னால நீங்கயா சாகணும். இயேசு கிறிஸ்துவை போல வல்லமை உள்ளவங்க கிடையாது. ஆண்டவர் சுமக்க நமக்கு தந்திருக்கிற ஒரு சிலுவை, அது உங்கள்கிட்ட நிறைவேறிட்டு இருக்காது. ஆனா யார்ட்டையாவது இது இருக்குமே, ஆனால் நன்மை செய்து பாட அனுபவிப்பது அது ஒரு சிலுவை. நீங்க 3 வருஷம் சுமந்தீங்கன்னு சொன்னா அப்புறம் காலம் பூரா எப்படி இருக்கலாம்? மூணு வருஷம் சுமந்தீங்கன்னா காலம் பூரா சந்தோஷமா இருக்கலாமா? சாகிற வரையிலும் சுமக்க வேண்டும். மரணத்தை படுக்கையில் இருக்கும்போது கூட நீங்க ஒருத்தனுக்கு நன்மை செய்யலாம், ஒருவனுக்கு 10 ரூபாய் எடுத்து கொடுக்கலாம், ஆனா அவன் என்ன செய்வான்? உங்களை வெறுக்கத்தான் செய்வான். கேக்குறீங்க தானே? அவன் வெறுக்கத்தான் செய்வான். இது யாருடைய தீர்மானம்? தேவனுடைய தீர்மானம். அவருடைய கண்களால் அது நியமிக்கப்பட்டது. அப்படிப்பட்டவர்களுக்கு நீங்க நன்மை செய்யத்தான் வேணும். ஆனா நன்மையை பெற்றுக்கொண்டு அவங்க உங்களை என்ன செய்வாங்க? பகைக்கத்தான் செய்வார்கள். ஆனா நீங்க நன்மை செய்வது விட்டுவிட கூடாது. ஞாபகத்துலேட்டு கொள்ளுங்க. அதனாலதான் எனக்கு ரொம்ப சிரிப்பா இருந்துச்சு. சிலருக்கு இங்க உட்கார்ந்து இருக்கிற நிறைய பேர் கூட நினைச்சிட்டு இருக்கீங்க, இப்ப கூட மாமாவும் மாமியும் தான் என்னது, ரெண்டு பேர் செல்வனா ரெண்டு பேரையும் தூக்குறது கஷ்டம். அப்படித்தானே? கஷ்டம் தானே தூக்கிட்டு நடக்கிறது? இல்ல, ட்ரை பண்ணி பார்ப்போம். சரியா? ஆண்டவர் உங்களுக்கு சுமப்பதற்கு அரிய பாரத்தை தரமாட்டார். நீங்களா கேட்டு வாங்கிடாது. செலவுல நம்ம நாவே கேட்கறது ஆண்டவர் தந்துருவார். தந்துட்டார்னு வச்சுடுங்க, சுமக்க முடியும்னு நினைக்கிறீங்க? ஒரு 120 பவுண்ட்னா கூட 240 பவுண்ட் சுமக்க முடியுமா? ஆண்டவர் தந்திருக்கிறது என்ன? நீங்க நன்மை செய்து என்ன செய்வீங்க? பாடு அனுபவிப்பீங்க. நன்றி அறியாதவர்களாக இருப்பாங்க. ஆனா அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் என்ன செய்தார்? நன்மை செய்தார். ஆனா அவங்க திருப்பி கொடுத்தது தீமை தான். புரியுது இல்லையா? இதுதான் நீங்களும் நானும் சுமப்பதற்கு தேவன் தந்திருக்கிற ஒரு சிலுவை. நான் தான் சொன்னேன், ஒரு வருஷமே நம்ம இதை பற்றி எடுக்கலாம். எத்தனை சிலுவையை நம்ம சுமப்பதற்கு தேவன் தந்திருக்கிற பார்க்கலாம் பாருங்க. அப்புறம் கவனிங்க, மார்க் 6 முதல் 4 வசனத்துல நம்ம பார்க்கும்போது அதுல ஆச்சரியமான காரியம் என்னன்னு சொன்னா, ஆண்டவர் அவருடைய கிராமத்துல இருக்கிறார். அழகா சுவிசேஷம் சொல்றார். எத்தனை பேர் இயேசு கிறிஸ்துனுடைய சுவிசேஷம் கேட்கறதுக்கு விரும்புவோம்னு சொன்னா எல்லாரும் கை தூக்கும். உன் பிரசங்கத்தை கேட்டு ரொம்ப நாளாச்சு, நீ யார பத்தி கேட்கணும்? ஏசுவாமி சொல்றதை பத்தி கேட்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையா இருக்கும். அப்ப எதையும் சொல்ல மாட்டார். இதுதான் சொல்லுவார், வேதத்தின் வசனத்தை தான் உங்களுக்கு சொல்லுவார். ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். சொல்லும் போது எவ்வளவு ஆச்சரியப்படுவோம் இல்லையா? ஆனா அவருடைய சொந்த இடத்துல உள்ளவங்க என்ன சொன்னாங்கன்னு சொன்னா, இவன் தச்சன் இல்லையா? இவன் ஒரு கார்பெண்டர் தானேப்பா? இவனுடைய சகோதரர்கள் நம்ம கூட இருக்கிறாங்களே, ஒரு சாதாரண மனுஷன் தானே இவன், இப்படிப்பட்ட காரியங்களை எப்படி இவன் பேசுறான்? ஆச்சரியமா இருக்குது என்று சொல்லி கவனிங்க. 3வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அவரை குறித்து இடரல் அடைந்தார்கள். இவன் ஒரு தீர்க்கதரிசி இல்லப்பா, இவன் ஒரு தச்சன், இவன் ஒரு போதகர் இல்ல, இவனுடைய சகோதரர்கள் நம்மிடத்தில் இருக்கிறார்கள், இவன் சொல்லி நான் கேட்கணுமா? அடிக்கடி சபைக்கு சொல்லுவது உண்டு. என்னன்னா, ஒரு பிள்ளை இங்க வந்து 2 நிமிஷம் பேசினா அந்த பிள்ளை தான் அந்த நேரத்தில் தேவன் பயன்படுத்துகிற பாத்திரம். அந்த பிள்ளையின் மூலம் உரைக்கப்படுகிற சுவிசேஷத்தை கேட்க எனக்கு ஆயத்தமாக நான் இல்லை. இது யாரு, இந்த பிள்ளை சொல்லி நான் கேட்கறதுக்கு யாருன்னு நினைச்சேன்னு சொன்னா, நாசரேத்தூர் மக்களுக்கும் எனக்கும் வித்தியாசமே கிடையாது. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஏன் இவன் தச்சன் இல்லையா, இவன் படித்தவன் இல்லையே, கமாலியல்ட போகலையே, இவன் இவன் ஒரு தச்சன் தானே, இவன் சொல்லுவதை கேட்க வேண்டுமா? அவன் சொல்லுவது நியாயமா நியாயம் இல்லையா அதை பார்க்கவில்லை, நன்மையா தீமையா அதை பார்க்கவில்லை, தேவனுடைய சித்தமா இல்லையா அதை பார்க்கவில்லை. ஐயா, இவன் ஒரு தச்சன். இன்னைக்கு கூட நான் கேட்கறத ஞாபகத்து வைக்கிறதுக்கு சொல்றேன். நம்ம ஊர்ல பேமஸான 2 பிரசங்கிமார சொல்லுங்கன்னு சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா? அவங்க பிரசங்கத்தை கேட்டு ஆசையா இருக்கான்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? ஆசையா? ஒரு 2 வேன் பிடிச்சா நிறையுமா? 2 வேன்ல எல்லாரும் போலாம் கேட்கறதுக்கு அப்படின்னு சொன்னா வருவீங்களா? டிஸ்கவுண்ட்ல டிக்கெட் தந்தா வருவீங்களா அப்படின்னு கேட்டால், ஏன்னா பிரசங்கிக்கிறவர் யாரு? ஆனால் நம் திருச்சபைக்கும் அதை பாடமாக சொல்லுகிறேன். நம்ம ஒருவர் சுவிசேஷத்தை சொன்னால் அந்த வாஞ்சையோடு இருப்போமா? இவன் தானே பேச போறான், இவன் தானே சொல்ல போறான், சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? சொல்லுவோம் இல்லையா? ஆனா நம்ம நாசரித்தூர்காரங்கள மாதிரி இல்லை, புரியுதா? நாசரித்தூர்லவங்கதான் என்ன சொன்னாங்க, இவன் தச்சன்னாங்க. நம்ம வந்து சாதாரண ஒரு மனிதன் நமக்கு சுவிசேஷத்தை சொல்லுவதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். நான் பரிசேயனான்னு கேட்டா இல்லைன்னு சொல்லுவோம். அருமையான தேவ பிள்ளைகளே, ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்போம். நீங்கள் சுவிசேஷம் சொல்லி நான் கேட்பதற்கு எனக்குரிய பக்குவம் எனக்கு இல்லையானால் நான் கிறிஸ்துவை உடையவன் அல்ல. சிறு பிள்ளைகளிடத்துல நேசம் வைத்தவர். அதனால அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் சுவிசேஷம் சொல்ல நான் கேட்க, அந்த அளவுக்கு உங்களுக்கும் எனக்கும் ஒரு பேதம் இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் இது தேவனுடைய ராஜ்யம். இல்லைன்னா இங்கேயும் நம்ம ஏற்ற தாழ்வுகளை வச்சுக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் கடிச்சுக்கிட்டு தான் நம்ம இருக்கிறோம். அவங்க அதான் கேட்டாங்க, எடர்ல இருந்தாங்க. ஏன் எடர்ல இருந்தாங்க தெரியுமா? அந்த சுவிசேஷம் சொன்னதுனால இல்லை. சொன்னது யாரு? ஒரு தச்சன். அவர் நன்மையானவைகளை சொன்னதுனால அல்ல, சொன்னவர் ஒரு பிரதான ஆசாரின் குமாரன் அல்ல, அதனால இடரல் அடைந்தார்கள் என்று பார்க்கிறோம். பாருங்க, இயேசுவாமி பிரசங்கிக்கிறாரு ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க, அற்புதம் செய்கிறார் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க, பிசாசுகளை துரத்துகிறார் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க. நன்மை செய்தார், நன்மையை அனுபவித்தவர்கள் அந்த நன்மைக்கு உரியதாக ஆண்டவிடத்துல திருப்பி நன்றியுடையவர்களாக வாழவில்லை. அடுத்து கவனிங்க, இந்த நாசரித்தூர்ல ஏற்கனவே அவங்களுக்கு புரிஞ்சாச்சு இவர் யார் தான், தச்சன் தான் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சாச்சு. ஆண்டவர் எழும்பி வேதத்தை வாசிக்கிறார். இதுவும் நம்மிடத்தில் உள்ள ஒரு பிரச்சனை. அந்த லூக்கா சுவிசேஷம் 4:16-27 வரைக்கும் பாத்தீங்கன்னு சொன்னா இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ஒன். ஆண்டவர் வந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறார், ஏசாய தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற வசனம். தரித்திரருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது, குருடர்கள் என்ன செய்றாங்க, பார்வை அடைகிறார்கள். இதுதான் இந்த வசனத்தை வாசிக்கிறார். இதை வாசித்தோட நம்மும் வாசிப்போம், ஞாபகம் இல்ல, நம்மும் வாசிப்போம். சிலருக்கு வேத வசனம் ஒரு பிரச்சனையுமே கிடையாது, விளக்கம் தான் பிரச்சனை. ஞாபகத்தில் வச்சிடுங்க, இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த வசனத்தை நீங்க வாசிங்க, வீட்டுல போய் வாசிங்க. ஏசாயா 61 என்று நினைக்கிறேன், இல்லைன்னா நீங்க இந்த இதை பாத்தீங்கன்னா தெரியும். அதாவது தரித்திரருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது, அதற்காக ஆவியானவர் என்ன என்ன செய்தார், அபிஷேகம் பண்ணினார் என்று இயேசு கிறிஸ்துவை பற்றி ஏசாயா சொல்லுவார். இதைத்தான் ஆண்டவர் வாசித்தார். வாசித்துட்டு கவனிங்க, வாசித்துட்டு உட்கார்ந்தார், உட்கார்ந்துட்டு எல்லாரையும் பார்த்தார், பார்த்துட்டு அதை விளக்குறார். இன்று வாசித்து எல்லாரும் சந்தோஷம். விளக்குன போது என்ன சொன்னார்? ரெண்டு உதாரணத்தை சொன்னார். இஸ்ரவேலருக்குள்ள நிறைய குஷ்டரோகிகள் இருந்தாங்க எலிசாவுடைய காலத்துல. ஆனா நாகமான் என்கிற ஒரு சீரியன் மட்டும்தான் சுகமானான். எலியாவின் நாட்களில் நிறைய விதவைகள் இருந்தாங்க, சாரிபா தூராகிய விதவை மட்டும்தான் போஷிக்கப்பட்டாள். புரியுது தானே? தரித்திரருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது அப்படின்னா தேவையில் இருக்கிறவங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது என்று சொல்லிட்டு அதை விளக்குற விளக்கும் போது எலியாவின் நாட்களில் யார் மட்டும்தான் போஷிக்கப்பட்ட? சாரிபா தூராக்கள் ஆகிய விதவை. அவ எருசலேமில் உள்ளவள? அவ யூத ஸ்திரீயா? இல்ல, அவ யாரு? புறஜாதியான ஒரு மகள். அவள் இஸ்ரவேலருக்குள்ள இல்ல, அவள் ஆபிரகாமின் சந்ததி அல்ல, அவள் ஆசாரியனுக்கு குமாரத்தி அல்ல. எலிசாவின் நாட்களில் நாகமான் மட்டும். ஆனா உங்களுக்குள்ள என்ன இருந்தது? நிறைய குஷ்டரோகிகள் இருந்தார்கள், ஆனால் அவர்களில் ஒருவன் கூட சுகமாகவில்லை என்று சொன்னார். சில வேளையில ஆண்டவருடைய வசனம் பேசும்போது நமக்கு புரியும். எப்போது புரியும்னு சொன்னா நம்மை பற்றி சொல்லுவதாக இருந்தால் புரியும். விளங்குத? இப்ப வந்து அவங்களுக்கு புரிஞ்சது. எப்படி புரிஞ்சது? இப்ப இவன் ஏன் இப்படி சொல்றான்னா, புறஜாதியார் எல்லாரும் என்ன செய்யறாங்க, இவனை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள், சீஷராகிறார்கள், மனம் திரும்புகிறார்கள். நீயும் நானும் மனம் திரும்பாததை அவன் சுட்டி காட்டி சொல்லுகிறான். சாரி பார்த்து ஊர் ஆளாகிய அந்த ஒரு புறஜாதியான ஸ்திரீ மட்டும் மனம் திரும்ப, அவளுக்கு மட்டும் போஷிக்கப்பட்டது, நாகமான் மட்டும் சுகமடைந்தான். அதே போல இன்றும் நம்ம பார்த்துதான் சொல்றான்னு சொல்லிட்டு புரிஞ்சிட்டு பாத்துருங்க. புரிஞ்சிட்டு எகைன் புரிஞ்ச உடனே என்ன செய்தாங்கன்னா, இயேசு தூக்கிட்டு போய் ஒரு உச்சத்தனையான ஒரு ஒரு மலல கொண்டு போய் அவரை குப்பற தள்ளி விடுறதுக்கு முயற்சிக்கிறாங்க, யோசித்துட்டாங்க. ஒரு நன்மை செய்யணும்னா, ஒரு நன்மை செய்யணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இத்தனை பேர் இருக்கிறோம், ஒரு நன்மை செய்யணும்னு சொன்னா நமக்குள்ளால ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து இருக்கும் தெரியுமா உங்களுக்கு. ஆனா தீமை செய்யணும் என்றால் எல்லாருக்கும் ஒரே கருத்து தான் இருக்கும், ஒரே கருத்து தான். மலையில போய் தள்ளி விடணும்னு சொன்னதுமே எல்லாவனுக்கும் என்ன இருந்துச்சு? ஒரு மனம் இருந்தது. எகைன் இயேசு கிறிஸ்துக்கு பலன் இருந்தது. அங்க கூடி வந்த அத்தனை பேரையும் தள்ளி விட்டுட்டு வரன்னு செய்திருக்கலாம், வீட்டுக்கு போயிருக்கலாம். பாருங்க, செய்யவில்லை. அவருக்கு பலன் இருந்தது. அவரோ அவர்களிடத்திலிருந்து மறைந்து போனார். அதனால தான் மறுபடியும் சொல்றேன், துஷ்டத்தனத்துக்கு ஏத்து நிக்காதுங்க. இங்க துஷ்டத்தனம் இருக்குதுன்ட்டு உங்களுக்கு தோணுச்சுன்னா அங்க நீங்க போகாதுங்க, விட்டுருங்க. உங்களை பாதுகாக்கிறவர் தேவன். காலத்துக்கு முன்னே நீங்கள் ஏன் சாக வேண்டும்? இயேசு கிறிஸ்து கூட அவருடைய சித்தத்தின்படி அவர் இருந்தார். வேதவசனத்துல யோவான் 10 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கும் பாருங்க, என்னன்னா, தன் ஜீவனை கொடுக்கவும் அவருக்கு அதிகாரம் இருந்தது, எடுத்துக்கொள்ளவும் அதிகாரம் இருந்தது. அப்படிப்பட்ட வல்லமை உள்ளவர். துஷ்டத்தனம் வந்தபோது எதிர்த்து நிற்கவில்லை, என்ன செய்தார்? விலகி சென்றார். இதை எப்போது ஞாபகத்தில் எடுத்துக் கொள்ளுங்கள். இது உங்களுக்கு ஆவியானோர் போதிக்கிற போதனையாக எடுத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் சொந்த ஊர்ல கனவீனப்பட்டார், கனவீனப்பட்டார், வெறுத்தாங்க. அப்புறம் கவனிங்க, லூக்கா 17 அதிகாரத்துல 20-24 வரைக்கும் கடைசி நாட்களை பத்தி பேசுற பேசிட்டு இருக்கும்போது கேட்டாங்க, ஆண்டவரே தேவனுடைய ராஜ்யம் எப்ப வரும் அப்படின்னு கேட்டாங்க. அப்போது ஆண்டவர் சொல்லுகிறார், என்னவென்றால், முடிவு பரியந்த நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான், சுவிசேஷம் எல்லா ஜாதிக்கும் பிரசங்கிக்கப்படும். அதுல ஒன்றை கூட சொன்னார், என்ன சொன்னார் என்றால், அதைத்தான் நாம் இதுல பார்க்கிறோம். 17:25 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், அதற்கு முன்பு அவர் அநேகம் பாடுபட்டு இந்த சந்ததியினால் ஆகாதவன் என்று தள்ளப்பட வேண்டியதா இருக்கிறது. நிறைய நேரத்தில் நம்ம நினைக்கலாம், ஏன்பா இவன் என்ன பகைக்கிறான் என்று. ஆனால் நீங்களும் நானும் என்ன வேண்டும்? அது யாருடைய சித்தம்? தேவனுடைய சித்தம். அவனை நீங்கள் வெறுக்கக்கூடாது, அவனை நீங்கள் வெறுக்கக்கூடாது. இப்போதும் ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லாராலும் நாம் புறக்கணிக்கப்பட வேண்டும், அதற்கு பிறகுதான் தேவனுடைய ராஜ்யம். எல்லாராலும் நாம் புறக்கணிக்கப்பட வேண்டும், இது வந்து தேவனுடைய சித்தம் என்பதை நம்ம நினைத்துக் கொள்ளுங்க, கவலைப்படக்கூடாது. அப்புறம் கவனிங்க, யோவான் 5 அதிகாரத்துல 41-44 வரையிலும் நம்ம வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்து சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, இதை கொஞ்சம் வேதனையா தான் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன் சொல்றேன்னா, ஆண்டவர் சொல்றாரு, நான் பிதாவின் நாமத்துல வந்தேன், நீங்க என்ன செய்யலன்னு ஏற்றுக்கொள்ளல. இன்னொருத்தன் தன் சொந்த நாமத்துல வரான், சுய நாமத்தினால வரான், இயேசு நாமத்தினால வரல. அவன் என்ன செய்றீங்க? ஏற்றுக்கொள்றீங்க. அப்படி என்று சொல்லி ஆண்டவர் சொன்னது நான் நினைக்கிறேன் கொஞ்சம் வேதனையா தான் சொல்லியிருப்பார் என்று சொல்லிவிட்டு என்ன சொல்லுகிறார் என்றால், தேவனாலே மாத்திரம் வருகிற மகிமையை தேடாமல் ஒருவருக்கு ஒருவர் மகிமையை தேடுகிறவர்கள் ஆக நீங்க இருப்பீங்கன்னா எப்படி என்ன விசுவாசிப்பீங்கன்னு கேட்டார். அருமையான தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் வெறுத்தாங்க, அவர் நன்மை செய்தார் வெறுத்தனால ஆண்டவர் விளக்குனார். என்ன விளக்குனார்னா, எப்பா நீங்க எல்லாரும் தேவனுடைய மகிமை என்ன செய்யல, நீங்க தேடல, ஒருவருக்கு ஒருவர் வருகிற மகிமையை தேடுகிறீர்கள். எங்கிட்ட வந்து சொல்லலாம், நீங்க பஸ்ட் நல்லா இருக்கிறீங்க, நான் உங்களை பார்த்து என்ன சொல்லுவேன், நீங்களும் நல்லா இருக்கிறீங்க. ஐயா இன்னைக்கு கோலு பொண்ணு ரொம்ப சந்தோஷம் ஐயா. என்ன சந்தோஷம்? பாஸ்டர் நீ நல்லா இருக்கிறேன்னு சொன்னாரு, விளங்குச்சா? இது நீங்களும் நானும் தேடுகிற மகிமை இல்லை. கர்த்தர் பேசினார், என்னோட பேசினார், குறைய உணர்த்தினார். ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, நான் பிதாவின் சித்தத்தின்படி வந்தவன், அவரை மட்டும் மகிமைப்படுத்தவன். நீங்கள் அப்படி இல்லை, ஒருவரை ஒருவர் மகிமைப்படுத்த வந்திருக்கிறீங்க. அதனால நீங்க வந்து தேவனுடைய மகிமையை நாடவில்லை, சுய மகிமையை நாடுகிறீர்கள். இதையும் நீங்க ஞாபகத்தில் வைக்கணும். இன்னைக்கு தேவனுடைய நாமத்தில் வந்தா ஏற்றுக்கொள்ள மாட்டோம், சுய நாமத்தில் வந்தா. இப்ப யாராவது எங்கிட்ட ஒரு நபர் என்னோட கூப்பிட்டு, எனக்கு என்னுடைய குடும்பத்தில் சார்ந்தவர், குடும்பத்தை சார்ந்தவர் அண்ணன் எங்கிட்ட சொன்னாங்க, நீ நல்ல பிரசங்கம் பண்ணுவார், அமெரிக்கா வர்றாரு, உன்னால் கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நல்ல வேளை பிப்ரவரியில் வர்றாருன்னு சொன்னார். அப்போ நான் தானே பிப்ரவரியில் நான் ஊருக்கு வந்துடுவேன் என்ன உடனே. அப்புறம் வந்து இல்லை இல்லை மார்ச்சில் இருப்பாருன்னு சொன்னார். அப்போ அவர் என்ன கூப்பிட்டார், கூப்பிட்டு நான் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது என்ன கேட்டேன் தெரியுமா, நானும் கேட்டேன். என்ன கேட்டேன்னா, சரி எல்லாம் கேள்விப்பட்டேன், உங்கள் ப்ரொஃபைல் ஒன்று அனுப்பித்தாங்கன்னு கேட்டேன். என்னது வேணும் நமக்கு, ப்ரொஃபைல்னா என்னதெல்லாம் இருக்கணும் சொல்லுங்களேன், என்னதெல்லாம் அதில் எதிர்பார்ப்போம் நம்ம. நல்லா படிச்சிருந்தா, நிறைய பேர் உயிரோட எழுப்பி இருந்த, நிறைய பேர் செத்து போனவங்களே என்ன செய்திருக்கிறாரு அப்படின்னா, நிறைய குஷ்டரோகிகளுக்கு சுகம் கொடுத்தாருன்னா. சரி இது ஒரு பக்கம். இன்னொரு ப்ரொஃபைல் இருக்குன்னு வைங்களேன், வாழ தெரியாத மனுஷன் சொத்துக்களை எல்லாம் விற்று ஊருக்கு கொடுத்துட்டு இன்னைக்கு சைக்கிளுக்கு பம்ப் அடிக்கிறதுக்கு காத்தை கொடுக்க படிக்கிறதுக்கு அஞ்சு காசு இல்லாமல் அலைஞ்சிட்டு தெரியாது ஒரு ஆள். இதில் யாரை கூப்பிடுவீங்க? ஒரு ஆள் நிறைய பேர் என்ன செய்தார், உயிரோட எழுப்பி இருக்கிறார், குஷ்டரோகிகளுக்கு சுகம் கொடுத்திருக்கிறார், இன்னொருத்தர் எல்லாத்தையும் விற்று கொடுத்துட்டு இப்போ சைக்கிளுக்கு என்ன கிடையாது அவருக்கு, காத்து அடிக்கிறது காசு இல்லை. இந்த ரெண்டு பேர்ல யாரை கூப்பிடுவீங்க? ஆண்டவருக்கு நன்றி. நான் எதுக்கு சொல்றேன்னா, தேவன் சொன்னார் பாருங்க, இயேசு கிறிஸ்து, நான் வந்து பிதாவின் மகிமையே நாடி வந்திருக்கிறேன், பிதாவின் நாமத்தில் வரேன், சில சுய நாமத்தில் வராங்க, நான் என்று சொல்லிட்டு வராங்க. பி கேர்ஃபுல், நான் இதை செய்தேன், நான் இதை செய்தேன், நான் இதை பண்ணினேன், நான் இதை பண்ணினேன். இதே சிக்காகோ தேசத்தில் தானேங்க ஒருத்தங்க வந்து சொன்னாங்க, 16 பேரை நான் உயிரோடு எழுப்பினேன்னு சொன்னாங்க. அந்த கூட்டத்தில் ஒரு இந்து சகோதரி இந்த ஊருக்கு வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒரு சகோதரி, ஒரு வாலிப சகோதரி இருந்தாங்க. கூட்டம் முடிஞ்ச உடனே அந்த ஐயாவிட்ட போய் கேட்டாங்க, ஐயா 16 பேர்ல ஒரு ஆளை சொல்லுங்க, இந்த அட்ரஸ் மட்டும் கொடுங்க, என் குடும்பத்தை எல்லாரையும் நான் கூட்டிட்டு போய் அதை காண்பித்து கொடுத்து அவர்கள் அதன் மூலமாக ஆண்டவரை ஏற்றுக்கொள்வாங்க, ஒரு அட்ரஸ் கொடுங்க ஐயான்னு கேட்டாங்க. அந்த ஆள் என்ன சொன்னா, நீ சந்தேக பிசாசு, நீ என்னை சோதிக்கும்படி வந்திருக்கிற, கர்த்தரை சபிக்கிறார். இது நடந்தது சிக்காகோல நடந்தது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் குணமாக்கினேன், நான் சுகப்படுத்தினேன், நான் செய்தேன் சொல்லுகிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய. அதான் சொல்ல, நான் வந்தது தேவனுடைய நாமத்தில் வந்தப்பா, உங்களுக்கு என்ன புரியல, சிலர் அவங்க நாமத்தில் வராங்க, அவங்களை ஏற்றுக்கொள்வீங்க. உங்களை நான் என்ன சொல்ல, நீங்க தேவனுடைய மகிமையை ஏற்றுக்கொள்ளல, ஒருவருக்கொருவர் நீங்கள் மகிமையை ஏற்றுக்கொள்ளுகிறீங்க. உங்களிடத்துல என்ன விசுவாசத்தை நான் எதிர்பார்ப்பேன்? போதித்தார் என்ன சொன்னார் என்றால், எம்மா தேவனுடைய நாமத்தில் வருகிறவர்களை மட்டும் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். அதே கிறிஸ்துவை இவ்வளவு நன்மை செய்து சுற்றி திரிந்தவரை ஒரு நாளில் ப்ரிப்பேர் பண்ணும்போது அதான் யோசித்தோம் பாருங்க, யோர்தான் நதியில போய் ஞான ஸ்நானம் கொடுத்த போது, யோவான் ஸ்நானம் கொடுத்த போது, யூதேயா தேசம் எருசலேம் நகரத்தார் யாவரும் அவனிடத்தில் போய் ஞான ஸ்நானம் பெற்றார்கள். ஆனால் அவனை காட்டிலும் அநேகம் பேரை சீஷராக்கி ஞான ஸ்நானம் கொடுத்தது யார்? இயேசு கிறிஸ்து. அதே நம்ம பார்த்தோம், இத்தனை பேருக்கு ஞான ஸ்நானம் கொடுத்த தேவன் ஒரு நாளில் அவரை சிலுவையில் ஒப்புக் கொடுத்த போது அவரே தன்னை ஒப்புக் கொடுத்தார் என்றால், தன்னை ஒப்புக் கொடுக்கும் அவருக்கு அதிகாரம் உண்டு, ஒப்புக் கொடுக்காமல் இருக்கும் அதற்கு அதிகாரம் இருந்தது. அப்போ ஒப்புக் கொடுத்த போது எல்லா ஜனங்களும் ஏக சிந்தையோடு என்ன சொன்னார்கள் என்றால், இவனை அகற்றும் பரபாசை எங்களுக்கு விடுவியும் என்று தானே கேட்டார்கள். மரண பரியந்தம் சிலுவையை சுமக்க வேண்டும். உங்களுடைய மரணத்திலும் கூட இதுதான் நடக்கும். நன்மை செய்தவர்கள் வந்து தூற்றுவார்கள், ஏற்றுவார்கள். நீங்க தேவனிடத்தில் அவங்களுக்காக எதிர்த்து பரிந்து பேச வேண்டாம். ஆண்டுடைய செய்ததே செய்வோம். இப்படி பார்த்தவங்களை பார்த்து என்ன சொன்னார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே. அந்த பலனை கர்த்தர் உங்களுக்கு தருவாரேயானால் முடிவு பரிந்து நிலைத்திருப்போம். நான் ரட்சிப்பன் அனுபவத்துக்குள் கடந்து போவோம். கவனிங்க, சிலுவையில் அறைந்தார்கள். அவர் தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு கொல்கதா என்று சொல்லப்படும் கபாலஸ்தரம் என்கிற இடத்திற்கு புறப்பட்டு போனார். நன்மை செய்தவர் சிலுவைக்கு சென்றார். ஆனால் வேதவசனம் சொல்லுகிறது, நிறைய பேர் நினைப்பாங்க என்னன்னு சொன்னா, இப்ப தீமை செய்கிறவனை பார்த்து ஆண்டவரே இவனை மன்னிங்க, யாராவது அவனை திட்டுறாங்க, அவனை திட்டும் போது நம்ம ஒரு வார்த்தை சொல்லுவோம், சொல்லக்கூடாது. என்ன இனிமே என்ன சொல்லுவோம்னு சொன்னா, கர்த்தர் கிரியை செய்யறார். எப்படி கிரியை செய்யறார்? நான் திட்டாமல வேற ஆளை வச்சு என்ன செய்யறாரு? திட்டுகிறார். விளங்குச்சு இல்லையா? எனக்கு துரோகம் பண்ணினவன் ஒரு ஆக்சிடென்ட் ஆயிட்டான்னு சொன்னா என்ன செய்யக்கூடாது? சந்தோஷப்பட கூடாது. அவனுக்காக ஜபிக்க வேண்டும், மன்னிக்க வேண்டும். கிறிஸ்து அதை செய்த அதுதான் உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் தந்திருக்கிற சிலுவை. பகைப்பார்கள், நீங்க நன்மை செய்யத்தான் வேணும். அதுல வேதவசனம் இருக்கிறது. என்னவென்றால், ஏசாயா 53 அதிகாரத்துல தேவவசனம் சொல்லுகிறது என்னன்னு சொன்னா, துன்மார்க்கருடைய அவருடைய பிரேத குழியை நியமித்து இருந்தார்கள். ஆனால் அவர் மறித்த போது யாரோடு இருந்தார்? ஐஸ்வர்யவானோடு காணப்பட்டார். தொடர்ந்து நாம் பார்க்கும் போது அதுல சொல்லப்பட்டிருக்கிறது என்னவென்றால், அவர் சிலுவைக்குத்தான் சொல்ல வேண்டும், அக்கிரமக்காரரோட தான் அவர் மறிக்க வேண்டும். அது வேதத்தின் நிறைவேறுதல். அதை கர்த்தர் நிறைவேற்றி முடித்த போது அநேகர் எண்ணி இருக்கலாம், இது கதை முடிந்ததென்று. 3வது நாளிலே உயிரோடு எழும்பினார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த பிற்பகல் நேரத்தில் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கர்த்தர் உங்களுக்கு சிலுவை தந்திருக்கிறார், ஒவ்வொருவருக்கும். அது மனிதன் அல்ல, மனிதன் அல்ல. 2000 பிசாசு பிடிச்சிருந்த, லேகியன் பிடிச்சிருந்த மனுஷனையும் பார்த்து அவனை கர்த்தர் சுகப்படுத்தினார். அவனிடத்தில் இந்த பிசாசை தான். இதை நீங்களை நான் அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய போராட்டம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடு. பிசாசுக்கு எதிர்த்து நிற்போம், மனிதனுக்கு எதிர்த்து நிற்கக்கூடாது. துஷ்டன் எதிர்க்க வந்தானே ஆனால் விட்டு விடுங்கள், மாறிப்போயுங்க. உங்க காலத்துக்கு முன்னால நீங்க ஏன் ஆகணும்? ஆனா நீங்கள் நன்மை செய்து பாட அனுபவிப்பீர்களே ஆனால் அது தேவன் உங்களுக்கு தந்த சிலவை. ஊரார் சொல்றது போல உங்க தலையெழுத்து அல்ல, அது கர்த்தர் உங்களுக்கு தந்த சிலுவை. நீங்க கடைசி வரை சுமந்து கொண்டு சொல்லுங்கள், உயிரோடு எழும்பி கர்த்தருக்காக நீங்கள் பிரகாசிப்பீர்கள். கர்த்தர் அந்த கிருபையை நமக்கும் தந்து நம்மை முடிவு பறிந்த வழி நடத்துவாராக.